விவிலியம் காலமெலாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 25.
எனதருமை அன்புள்ளங்களே, முடக்குவாதமுற்ற ஒருவருக்கு இயேசு நலம் வழங்கிய புதுமையில் நம் தேடலை சென்ற வாரம் துவங்கினோம். இயேசு முடக்குவாதமுற்றவருடைய பாவத்தை மட்டுமல்ல, சுற்றி நின்ற அனைவரது பாவங்களையும், முக்கியமாக முடக்குவாதமுற்றவர் இறைவனால் தண்டிக்கப்பட்டவர் என்று தவறான தீர்ப்புக்கள் அளித்து அவரையும் தங்களையும் கட்டி போட்டிருந்த குருக்கள், பரிசேயர், மக்கள் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கின்றார். இயேசு வழங்கும் மன்னிப்பினால் உருவாகும் நன்மைகளை நாம் அடுத்த தேடலில் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சென்ற விவிலிய தேடலை நாம் நிறைவு செய்தோம். என்று தொடர்கின்றோம். அந்த புதுமையின் இறுதி வரிகளை மீண்டும் ஒருமுறை நாம் நினைவுக்கு கொணர்வோம்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 5. இயேசு முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உமக்குச் சொல்கின்றேன், நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு உமது வீட்டுக்குப் போம் என்றார். உடனே அவர் அவர்கள் முன்பாக எழுந்து தாம் படுத்திருந்த கட்டிலை தூக்கிக் கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே தமது வீட்டுக்குப் போனார். இதைக் கண்ட யாவரும் மெய் மறந்தவராய் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவர்கள் அச்சம் நிறைந்தவராய் இன்று புதுமையானவற்றைக் கண்டோம் என்று பேசிக்கொண்டார்கள்.
அன்பு நெஞ்சங்களே, பல பெரிய கடைகளில் பழுதடைந்த பொருட்கள் என்று பலகையில் எழுதி கடையின் ஓரத்தில் அந்த பொருட்களை வைப்பார்கள். மிக குறைந்த விலை கொடுத்து பழுதடைந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். இருந்தாலும் கடையின் அப்பகுதிக்கு பெரும்பாலானவர்கள் போகக்கூட மாட்டார்கள். பழுதடைந்ததை விலை கொடுத்து வாங்குவது மதியற்ற செயல் என்பது நம்மிடையே நிலவும் பொதுவான கருத்து. ஒரு கடையில் வைக்கப்பட்டிருந்த பழுதடைந்த பொருட்களை தேடிச் சென்ற ஒருவரிடம் அவரது நண்பர், அதுதான் பழுதடைந்திருக்கின்றதே, அதை ஏன் வாங்குகிறீர் என்று கேட்டார். வெளியில்தான் அது பழுதடைந்துள்ளது, உள்ளிருக்கும் பொருள் நன்றாகவே இருக்கிறது என்று பதில் சொன்னார். அன்பு இதயங்களே, இயேசு வாழ்ந்த காலத்தில் ஊரார் கண்களில் பழுதடைந்தவர்களென கருதப்பட்ட பலர் சமுதாயத்தின் ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்தனர். இயேசு அவர்களை தேடி போனார். பழுதடைந்தவர்களில் பலர் அவரை தேடி வந்தனர். அவர்களில் ஒருவர்தான் நாம் சிந்தித்து வரும் புதுமையின் நாயகனான முடக்குவாதமுற்ற அந்த மனிதர்.
அன்பு இதயங்களே, கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பொத்துக்கொண்டு கொடுக்கும் என்ற பழமொழியை நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த புதுமையிலோ கூரையை பொத்துக்கொண்டு பழுதடைந்த ஒருவர் கட்டிலோடு இறக்கப்பட்டார். வீட்டுக்குள்ளிருந்து, குறிப்பாக வீட்டுக்குள் நின்ற இயேசுவிடமிருந்து மன்னிப்பும் குணப்படுத்தும் ஆற்றலும் பொங்கி எழுந்தன. அப்போது அந்த புதுமை நிகழ்ந்தது. பல வருடங்களாய் கட்டிலில் முடங்கிப் போனவர் தட்டு தடுமாறி எழுந்தார். தன் கால்களில் அவர் உணர்ந்த வலிமை உடல் முழுவதும், உள்ளம் முழுவதும் பரவியது. தன்னை இதுவரை சுமந்து வந்த கட்டிலை அவர் சுமந்து வெளியே சென்றார். அவர் உள்ளே வருவதற்கு இடம் தராத அந்த கும்பல், குறிப்பாக அவர் இயேசுவை நெருங்க முடியாமல் வழிமறைத்து நின்ற குருக்கள், பரிசேயர் கூட்டம் வியப்புடன், மரியாதையுடன் வழிவிட அவர் கம்பீரமாய் வெளியே சென்றார். வீட்டின் கூரையை பிரித்து தங்கள் நண்பரை இயேசுவுக்கு முன் இறக்கிவிட்ட நண்பர்கள் கூரை மீது நின்று இந்த அற்புதத்தை கண்டனர். அங்கிருந்தபடியே இயேசுவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவசரமாய் இறங்கி வந்து நண்பனுடன் மகிழ்வாய்ச் சென்றனர். போகும் வழியில் அந்த கட்டிலை எல்லோரும் சேர்ந்து குப்பையில் எறிந்துவிட்டு போயிருக்க வேண்டும்.
சிறகுகள் தாயிறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய்வா தலைவா, உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும்.
அன்பு இதயங்களே, இந்த புதுமை நிகழ்ந்ததற்கு அடித்தளமாக அமைந்தது உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று இயேசு கூறிய அந்த சொற்கள். மன்னிப்பு பெறுவதாலும் தருவதாலும் மனிதர்கள் குணம் பெறுவர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. கால் மெனிஞ்சர் என்பவர் புகழ்பெற்ற ஒரு மனநல மருத்துவர். நலம் பெற வேண்டி பல நூறு பேர் கால் மெனிஞ்சர் அவர்களின் மருத்துவமனையில் காத்திருப்பர். அவர் ஒருநாள் தன் நண்பரிடம்,
என் மருத்துவமனையில் படுத்திருக்கும் நோயாளிகளிடம் அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்ற உண்மையை மட்டும் அவர்களை நான் நம்ப வைத்து விட்டால் அவர்களில் 75 விழுக்காடு பேருக்கு நோய் நீங்கி இன்றே வீடு திரும்புவர்
என்றார். ஆம் அன்புள்ளங்களே, மருத்துவர் மெனேஞ்சர் அவர்கள் சொன்னது ஆழமான ஓர் உண்மை. நாம் ஒவ்வொருவரும் மன்னிக்கப்பட்டு விட்டோம் என்பதை மனதார நம்பினால் உலகில் எத்தனை பாரங்கள் குறையும். மன்னிப்பு என்ற அமுதத்தை நாம் ஒவ்வொருவரும் பருகினால் நம் ஒவ்வொருவரையும் பல வகைகளில் வாட்டும் மன உடல் நோய்கள் நீங்கும், நலம் பெருகும். இந்த நற்செய்தியை நாம் மனதார நம்பவும், பிறரை இந்த நம்பிக்கைக்கு அழைத்து வரவும் இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டு தகுந்ததொரு தருணம். மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான மன்னிப்பை பற்றி சிந்திக்க இரக்கத்தின் யூபிலி நமக்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்குகின்றது. எனதருமை அன்புள்ளங்களே, தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அரசுத் தலைவர் நெல்சன் மண்டேலா அவர்களும் முன்னாள் அமெரிக்க அரசுத் தலைவர் பில் கிளின்டன் அவர்களும் முதன்முறையாக சந்தித்த போது கிளின்டன் அவரிடம்,
நீங்கள் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட போது அமெரிக்காவில் அதிகாலை 3 மணி, அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியை காண நான் என் மகளை தூக்கத்திலிருந்து எழுப்பினேன்
என்று சொன்னபின் தன் மனதிலிருந்த ஒரு எண்ணத்தை தயக்கத்தோடு கூறினார்.
நீங்கள் அந்த சிறையிலிருந்து வெளியே வந்த நேரத்தில் பல டிவி கேமராக்கள் உங்களையே சுற்றி சுற்றி வந்தன. உங்கள் முகத்தை மிக நெருக்கமாய் அவர்கள் காண்பித்த போது அந்த முகத்தில் தெரிந்த கோபம் வெறுப்பு இவற்றைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தேன்
என்று கிளின்டன் தயங்கி தயங்கி பேசினார். அவரது தயக்கத்தை புரிந்து கொண்ட நெல்சன் மண்டேலா அவர்கள் அவருக்கு இவ்வாறு பதிலளித்தார்.
நான் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது எனக்குள் பொங்கியெழுந்த கோபமும் வெறுப்பும் காமராக்களில் பதியும்படி வெளிப்பட்டதை அறிந்து நான் வருந்தினேன். அந்த கோபம் வெறுப்பு எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றுதானே கேட்கின்றீர்கள்? சொல்கின்றேன். அந்த சிறை வளாகத்தில் நான் நடந்தபோது எனக்குள் எழுந்த எண்ணங்கள் இந்த திசையில் சென்றன. நெல்சன், உன் வாழ்வில் அர்த்தமுள்ளதென்று நீ நினைத்ததையெல்லாம் அவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள். நீ வைத்திருந்த கொள்கை இறந்துவிட்டது. உன் குடும்பம் காணாமல் போய்விட்டது. உன் நண்பர்கள் கொலை செய்யப்பட்டனர். இப்போது இவர்கள் உன்னை விடுதலை செய்கின்றார்கள். இதோ இந்த சிறைக்கு வெளியே நீ சந்திக்கப் போகும் உலகில் உனக்கென ஒன்றும் இல்லை என்று எனக்குள் எழுந்த இச்சிந்தனைகள் கோபத்தையும் வெறுப்பையும் கிளறிவிட்டன. இதைத்தான் காமராக்கள் படம் பிடித்தன. நல்ல வேளை அந்நேரத்தில் மற்றொரு குரலும் எனக்குள் ஒலித்தது. நெல்சன், கடந்த 27 ஆண்டுகள் நீ சிறைக்குள் அவர்கள் கைதியாயிருந்தாய். ஆனால் உள்ளுக்குள் நீ சுதந்திர மனிதனாயிருந்தாய். இப்போது சிறையை விட்டு வெளியேறும் போது உன்னையே நீ வெறுப்பில் சிறைப்படுத்திக் கொள்ளாதே, அவர்களது கைதியாக மாறாதே என்று அந்த குரல் எனக்கு சொல்லித் தந்தது
என்று மண்டேலா அவர்கள் கிளின்டன் அவர்களுக்கு பதிலளித்தார். அன்பு இதயங்களே, நெல்சன் மண்டேலா அவர்கள் தன் மனசாட்சியின் குரலுக்கு செவிமடுத்ததால், தன்னை சிறைப்படுத்தியவர்களை மன்னிக்க முடிந்ததால் தன் எஞ்சிய வாழ்நாட்களை சுதந்திரமாக வாழ முடிந்தது. தன்னை சிறைப்படுத்தியவர்களை இனி ஒருபோதும் மன்னிக்கப் போவதில்லை என்று தீர்மானித்திருந்தால் நெல்சன் மண்டேலா அவர்கள் தன் வாழ்நாளெல்லாம் வெறுப்பு என்ற சிறைக்குள் வெந்து போயிருப்பார். வரலாற்றில் ஒரு மாமனிதர் என்று தன் முத்திரையை பதிப்பதற்கு பதிலாக தன் உள்ளத்தில் பற்றியெறிந்த அந்த வெறுப்பு தீயில் சாம்பலாகியிருப்பார். அன்பு இதயங்களே, மன்னிப்பு பெறுவதும் வழங்குவதும் நாம் வாழ்வில் அடிக்கடி உணர்ந்துள்ள ஓர் அனுபவம். இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். அவற்றை தனித்தனியே பிரித்து பார்க்க முடியாது. இந்த நாணயத்தின் ஏதாவது ஒரு பக்கம் தேய்ந்து அல்லது சிதைந்து போயிருந்தாலும் நாணயத்திற்கு மதிப்பு இருக்காது. நாம் எப்போதெல்லாம் பிறருக்கு மன்னிப்பை வழங்குகின்றோமோ அப்போதெல்லாம் மன்னிப்பை பெறுகின்றோம். மன்னிப்புடன் இணைப்பிரியாது வரும் ஆழ்ந்த அமைதியை நிறைவை பெறுகின்றோம். இதைத்தான் அன்புள்ளங்களை அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அடிகளார் உருவாக்கிய புகழ்பெற்ற அமைதி ஜெபத்தில் நாம் காண்கின்றோம். மன்னிப்பதாலேயே நாம் மன்னிப்பு பெறுகின்றோம்.
மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா.
அன்புள்ளங்களே, இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த 33 ஆண்டுகளில் தன் சீடர்களுக்கு ஒரே ஒரு ஜபத்தை மட்டுமே சொல்லித்தந்தார் என்பதை நாம் அறிவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று துவங்கும் அந்த உலக புகழ்பெற்ற ஜபத்தில், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்ற அர்த்தமுள்ள அழகான வேண்டுதலை சொல்லித்தந்தார். மன்னிப்பு பெறுவதற்கு ஓர் அடிப்படை நிபந்தனையாக மன்னிக்கும் மனம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை இயேசு இந்த ஜபத்தின் வழியே கற்றுத்தந்தார்.
மன்னிப்பை மையப்படுத்தி இயேசு சொல்லித்தந்த பல பாடங்களில் மூன்று பாடங்கள் உவமைகளாக நம்மை வந்து அடைந்துள்ளன. கடன்பட்டிருந்த இருவருக்கு அவர்களின் கடன்கள் மன்னிக்கப்பட்டன என்ற உவமையை லூக்கா நற்செய்தி 7 பிரிவில் வாசிக்கின்றோம். அதையொத்த உவமை மத்தேயு நற்செய்தி 18 பிரிவில் நாம் காணும் மன்னிக்க மறுத்த பணியாள் உவமை. லூக்கா நற்செய்தி 15 பிரிவில் கூறப்பட்டுள்ள காணாமல் போன மகன் உவமையோ மன்னிப்பின் சிகரம் என்று புகழ் பெற்றுள்ளது. அன்புள்ளங்களே, இந்த மூன்று உவமைகளில் மன்னிக்க மறுத்த பணியாள் உவமை வழியே இயேசு சொல்லித்தர விளையும் பாடங்களை நாம் அடுத்த தேடல்களில் பயில முயல்வோம்.
நீ தந்த நல் பாதை மறந்து திசை மாறி திரிந்தேன், தீ போல என்னை துன்பம் சூழ சுயம் இழந்து வீழ்ந்தேன், ஒடிந்து வீழும் மனச்சிறகு உயர தெளிவு கொள்வேன் வருவாயோ என் உள்ளே, சிறகுகள் தாயிறைவா நான் சிகரங்கள் காண வேண்டும், உறவாய் வா தலைவா உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும்.
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.